வணக்கம் மாணவ செல்வங்களே, உவ சமூக வானொலி வழங்கும் குருகுலம் எனும் நிகழ்ச்சியின் ஊடாக தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாட செயற்திட்டத்தில் உங்களுடன் இணையும் நான் ராஜேந்திரன் சுதாகரன். நான் விபுலானந்தா தமிழ் மகா வித்யாலயத்தில் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். இன்று தரம் 8 விஞ்ஞான பாட அலகு 2 விலங்கு பாகுபாடு எனும் பாட அலகை நாங்கள் நோக்கலாம் என எண்ணுகின்றேன். மாணவர்களே, நாங்கள் தரம் 6 ஏற்கனவே இவ்விலங்கு பாகுபாடு பற்றி நோக்கி இருக்கிறோம். அங்கு நாங்கள் விலங்குகளை அதன் புறத்தோற்ற இயல்புகளின் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்தி பார்த்திருக்கின்றோம். உதாரணமாக, கொம்பு உடையவை, கொம்பு அற்றவை அவ்வாறாக வகைப்படுத்தும் போது, கொம்பு உடையவையில் பசு, மான் போன்றவையை நாங்கள் உற்று நோக்கலாம். கொம்பு அற்றவையில் மனிதன், நாய், சேவல் போன்றவற்றை நோக்கலாம். இங்கு கொம்பு அற்றவை எனும்போது மனிதனையும் சேவலையும் நாங்கள் கூறுகின்றோம். இங்கு பார்த்தீர்கள் என்றால், மனிதனும் சேவலும் அதன் புறத்தோற்ற இயல்புகளின் அடிப்படையில் மாத்திரம் ஒன்றாக வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இதனை செயற்கை பாகுபாடு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனினும் இன்றைய காலகட்டத்தில் இயற்கை பாகுபாட்டு முறையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாகுபாட்டு முறையாகும். இவ் இயற்கை பாகுபாட்டு முறையை பயன்படுத்தியே விஞ்ஞானிகள் விலங்குகள் பற்றிய கற்கைகளை நோக்குகிறார்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் இயற்கையான பாகுபாட்டு முறையை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். பாகுபாடு என்றால் என்ன? பொது இயல்புகளின் அடிப்படையில் விலங்குகளை கூட்டங்களாக வகைப்படுத்துவது விலங்கு பாகுபாடு என குறிப்பிடப்படுகின்றது. மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகிறேன், விலங்கு பாகுபாடு என்றால் என்ன? பொது இயல்புகளின் அடிப்படையில் விலங்குகளை கூட்டங்களாக வகைப்படுத்துவது விலங்கு பாகுபாடு என கூறப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் விலங்குகளை பிரதானமாக 2 வகைக்குள் உள்ளடக்கலாம். 1 முள்ளந்தண்டு உடையவை, மற்றொன்று முள்ளந்தண்டு அற்றவை. முள்ளந்தண்டு உடையவையை நாங்கள் முள்ளந்தண்டுலி என வகைப்படுத்துவோம். பிரதானமாக விலங்குகளை 2 வகையாக வகைப்படுத்துவோம். 1 முள்ளந்தண்டு உடையவை, மற்றொன்று முள்ளந்தண்டு அற்றவை. முள்ளந்தண்டு கோர்வை உடையவற்றை முள்ளம் தண்டுலிகள் எனவும், முள்ளந்தண்டு கோர்வை அற்ற விலங்குகளை முள்ளம் தண்டிலிகள் எனவும் நாங்கள் வகைப்படுத்துவோம். முதலாவதாக முள்ளம் தண்டிலிகள் எனும் பிரதான பிரிவில் அடங்கும் அங்கிகளை நாங்கள் பார்ப்போமாயின், அவற்றை பிரதானமாக 4 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். முதலாவதாக நிடேரியா, இவற்றை குழிக்குடலிகள் எனவும் குறிப்பிடலாம். இரண்டாவதாக அனலிடா, இவற்றை துண்டப்புழுக்கள் என குறிப்பிடலாம். மூன்றாவதாக மொலஸ்கா, இவற்றை மென்னுடலிகள் எனவும் குறிப்பிடலாம். நான்காவதாக ஆத்திரப்போடா, இவற்றை மூட்டுக்காலிகள் என குறிப்பிடலாம். இதில் முதலாவதாக நிடாரியா எனும் வகுப்பினை நாங்கள் நோக்கும் போது, நிடாரியா குழிக்குடலிகள் எனும் வேறொரு பெயராலும் குறிப்பிடப்படும். பொதுவாக நிடாரியாக்களை மெதுசாகல் பொலிப்புகள் என வகைப்படுத்தலாம். மெதுசாக்கள் எனும் குறிப்பிடப்படும் போது அவை இடம்பெயரக்கூடியவையாக காணப்படும். உதாரணமாக இழுது மீன், அதாவது ஜெலிஃபிஷை குறிப்பிடலாம். பொலிப்புகள் என குறிப்பிடப்படும் போது அவை இடம்பெயர முடியாதவை. உதாரணமாக கடல் அணிமணியை குறிப்பிடலாம். இவற்றின் இயல்புகளை நாங்கள் நோக்குவோமாயின் இவை ஆரை சமச்சீர் உடைய உயிரங்கிகளாக காணப்படும். நிடேரியாக்களில் விசேடமாக பரிசக்கொம்புகள் காணப்படும். இவற்றில் நச்சு பதார்த்தங்கள் காணப்படுவதால் அதன் உதவியினூடாக தனக்கு தேவையான இரையை செயலிழக்க செய்து அவை உட்கொள்ளும். அடுத்ததாக அனலிடாக்களை நாங்கள் நோக்குவோம். அனலிடாக்கள் எனும் போது இவற்றை துண்டப்புழுக்கள் என குறிப்பிடுவதுண்டு. காரணம், அனலிடாக்களின் உடல் துண்டுபட்ட அமைப்பில் காணப்படும். பொதுவாக இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக காணப்படுகிறது. இவற்றில் விவசாயியின் தோலன் எனப்படும் மண்புழு காணப்படுகின்றது. அதே போன்று லீச்சட்டை, நீரிஸ் போன்றவை இக்கூட்டத்தில் அடங்கும். இவற்றின் இயல்புகளை நோக்கும்போது இவற்றின் உடல் துண்டுபட்டதாக காணப்படுகின்றது. இவை இருபக்க சமச்சீர் உடையவையாக காணப்படும். பொதுவாக இவை மெல்லிய நீண்ட புழுக்கள் போன்ற அமைப்பில் காணப்படும். அடுத்ததாக நாங்கள் மொலஸ்கா, அதாவது மென் உடலிகள் எனும் கூட்டத்தை நோக்கும்போது இதில் நத்தை, சிப்பி, ஒக்டோபஸ் போன்ற உயிரங்கிகளை நாங்கள் வகைப்படுத்தலாம். இவற்றின் இயல்புகளை நோக்கும்போது இவை உடல் இருபக்க சமச்சீர் கொண்டவையாக காணப்படும். மென்மையான உடல் அமைப்பை கொண்டதால் இவற்றை மென் உடலிகள் என அழைக்கப்படுகின்றது. இவற்றில் தசைச்செறிந்த பாதம் காணப்படும். சீதத்தால் ஈரலிப்பாக்கப்பட்ட உடல் காணப்படும். சில வகையான மொலஸ்காக்கள் ஓடுகளை கொண்டவையாக காணப்படும். உதாரணமாக நத்தை, சிப்பி போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக ஆத்திரபோடா. இவற்றை மூட்டுக்காளிகள் அல்லது கணுக்காளிகள் எனவும் நாங்கள் குறிப்பிடலாம். இவை விலங்கு ராஜ்யத்தில் மிக பாரிய இனப்பல்வகமையை உடைய ஒரு கூட்டமாக நாங்கள் குறிப்பிடலாம். நாங்கள் அன்றாடம் பார்க்கும் பூச்சி இனங்கள் இக்கூட்டத்தில் அடங்கும். உதாரணமாக வண்ணத்து பூச்சி, கருந்தேல், மட்டைத்தேல், ரால், கரப்பான் பூச்சி போன்றவற்றை குறிப்பிடலாம். இவற்றின் இயல்பை உற்று நோக்கும் போது இவை இருபக்க சமச்சீர் உடைய அங்கிகளாக காணப்படும். உடல் மேற்பரப்பில் புறவன் கூடு காணப்படும். சிலவற்றில் சிறகுகள் காணப்படலாம், அதாவது பறக்கக்கூடிய பூச்சிகள் சிறகுகளை கொண்ட ஆத்திரப்போடாக்களாக காணப்படும். உடலின் வெளிப்புறம் துண்டுபட்ட அமைப்பில் காணப்படும். இவற்றில் காணப்படும் தூக்கங்கள் மூட்டுக்களை உடையவையால் இவற்றை மூட்டுக்காளிகள் அல்லது கணுக்காளிகள் எனவும் குறிப்பிடுவதுண்டு. அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் நோக்க இருப்பது முள்ளந்தண்டுலிகள். இங்கு நோக்கும்போது முள்ளந்தண்டுலிகள் முள்ளந்தண்டு கோர்வையை உடையவை யாவும் இக்கூட்டத்தில் அடங்கும். இக்கூட்டம் மேலும் 5 பிரதான பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. அதாவது அதில் முதலாவதாக பிசெஸ், அதாவது மீன்கள். இரண்டாவதாக அம்பிபியா, அதாவது ஈருடகவாளிகள். மூன்றாவதாக ரெப்டீலியா, இவற்றை நகருயிர் என குறிப்பிடுவதுண்டு. அடுத்ததாக ஆவிஸ், இவற்றை பறவைகள் என குறிப்பிடுவோம். இறுதியாக மமேலியா, இவை பாலூட்டிகள் என குறிப்பிடப்படும். சரி பிள்ளைகளே, நாங்கள் முதலாவதாக இங்கு பிசஸ் மீன் எனும் கூட்டத்தினை நாங்கள் உற்று நோக்குவோம். எங்கள் அனைவருக்கும் மீன்களை பிடித்து விளையாடுவது பிடித்த ஒன்றாகும். மீன்கள் பொதுவாக இருபக்க சமச்சீர் உடையவையாக காணப்படும். இவற்றில் ஒரு சிறப்பியல்பு உண்டு, அது அருவிக்கோட்டு அமைப்பு என குறிப்பிடப்படும். அதாவது இவை நீரில் நீந்தி திரிவதால் நீரை கிழித்துக் கொண்டு செல்வதற்கு இவற்றின் உடல் அமைப்பு அருவிக்கோட்டு அமைப்பில் காணப்பட வேண்டும். சதுரமாகவோ கோலமாகவோ காணப்படும் இடத்து இவை நீரில் இடம்பெயர்வது சிரமமாக காணப்படும். ஆகவேதான் இவை அருவிக்கோட்டு அமைப்பில் காணப்படுகிறது. அடுத்ததாக பொதுவாக மீன்களின் உடலில் செதில்கள் காணப்படும். இச்செதில்கள் அதன் உடலை முழுமையாக மூடி காணப்படும். காரணம், உப்பு நீரினால் அவற்றின் உடல் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கே இந்த செதில் போன்ற அமைப்பு அதிகமான மீன்களில் காணப்படுகின்றது. நாங்கள் மீன்களை கொள்வனவு செய்யும் போது அவற்றில் செதில்கள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடும். அடுத்ததாக மீன்கள் நீந்தி செல்வதற்காகவும் உடலை சமநிலையாக வைத்துக் கொள்வதற்காகவும் நீந்தும் திசையை மாற்றுவதற்காகவும் அவற்றின் உடலில் செட்டைகள் சோடிகளாக காணப்படும். இவற்றின் சுவாச அங்கம் பூக்களாக காணப்படும். நான் ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் மீன்களை கொள்வனவு செய்யும் போது மீன்களின் செவிப்பறையில் மீன்களின் பூக்களை அவதானிக்கும் போது அது சிவப்பு நிறத்தில் காணப்பட்டால் அவ்வகையான மீன்கள் புதிய மீன்கள் என கொள்ளலாம். ஆகவே அவற்றை கொள்வனவு செய்வது சாலச் சிறந்தது. அடுத்ததாக மடல்களற்ற கண்கள் மீன்களுக்கே காணப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், இப்போது நான் கூறிய அனைத்து இயல்புகளும் பிசஸ், அதாவது மீனினங்களை சாரும். இதன் அடிப்படையில் நாங்கள் மீன்களை வகைப்படுத்தலாம். அடுத்ததாக அம்பிபியாக்கள், ஈருடகவாளிகள். முதலாவதாக ஈருடகவாளிகள் என்றால் என்ன என்பதனை நாங்கள் நோக்குவோம். தமது வாழ்க்கை வட்டத்தில் இனப்பெருக்கத்தை நடத்துவதற்கு நீர் அவசியமாக காணப்படும் அல்லது தேவைப்படும் அங்கிகள் ஈருடகவாளிகள் என குறிப்பிடலாம். உதாரணமாக தவளையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தவளை தனது இனப்பெருக்கத்தை செய்வதற்கு நீரில் தனது முட்டைகளை இட்டு அங்கு வாட்பேய்கள் எனும் அதன் இளப்பருவ நிலை உருவாகின்றது. அதனைத் தொடர்ந்தே தவளை தரையில் குடியேறுகின்றது. ஆகவே இங்கு தவளைக்கு தனது இனப்பெருக்கத்தை செய்வதற்கு நீர் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. எனவே இவற்றை ஈருடகவாளிகள் என குறிப்பிடலாம். இதேபோன்று தேரை, சலமந்திரா, எத்தியோபிஸ் போன்றவற்றை நாங்கள் இந்த அம்பிபியா எனும் கூட்டத்தினுள் அடக்கலாம். அவற்றின் இயல்புகளை நாங்கள் உற்று நோக்கும் போது இவை தனது வாழ்க்கை வட்டத்தில் உருமாற்றத்தை காட்டக்கூடியவை. நாங்கள் தரம் 7 வாழ்க்கை வட்டம் தொடர்பாக கற்றிருக்கிறோம். அதனை ஞாபகப்படுத்தி பாருங்கள். தவளையின் உருமாற்றம் குறையுருமாற்றத்தை சேர்ந்தது. அதன் உருமாற்றத்திற்கு நீர் அத்தியாவசியம். அதே போன்று அதன் அடுத்த இயல்பாக ஈரலிப்பான செதில்களற்ற சுரப்பிகளை உடைய தோல் காணப்படும். இடப்பெயர்ச்சிக்காக 2 சோடி அவயங்கள் காணப்படும். இவற்றின் சுவாச அங்கமாக சுவாசப்பை, ஈரலிப்பான தோல், வாய்குழி ஆகியன காணப்படும். ஆகவே 3 வழிகளில் சுவாச செயல்முறையை நடத்துவது அம்பிபியாக்கள் ஆகும். அடுத்ததாக ரெப்டீலியாக்கள். இவற்றை நகருயிர்கள் என குறிப்பிடலாம். உதாரணமாக ஆமை, முதலை, பாம்பு, பச்சோந்தி, பல்லி போன்றவற்றை இக்கூட்டத்தில் நாங்கள் அடக்கலாம். ரெப்டீலியாக்களின் இயல்புகளை நாங்கள் உற்று நோக்கினால் இவற்றின் உடல் செதில்களால் மூடப்பட்ட உலர்ந்த தோலாக காணப்படும். தோல்கள் கரடு முரடானவையாக காணப்படும். இடப்பெயர்ச்சிக்காக 4 கால்கள் காணப்படும். சிலவற்றில் கால்கள் பதாங்கமான அமைப்பாக மறைந்து காணப்படும். உதாரணம், பாம்பிற்கு அதன் கால்கள் பதாங்கமான அமைப்பாக காணப்படுகிறது. பதாங்கமான அமைப்பு எனும்போது நாம் ஒரு அங்கத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தாத விடத்து அவ் அங்கம் எதிர்கால சந்ததியில் இல்லாது போய்விடும். இதனை பதாங்கமான அமைப்பு என குறிப்பிடலாம். அதே போன்றுதான் முன்னைய காலத்தில் பாம்புகளுக்கு கால்கள் இருந்ததாகவும் அவை அக்கால்களை பயன்படுத்தாதன் காரணமாக அவை பதாங்கமாக மாறிவிட்டது எனவும் கூர்ப்பு கொள்கை குறிப்பிடுகின்றது. அதனைத் தொடர்ந்து இவற்றின் சுவாச அங்கமாக சுவாச பைகளை குறிப்பிடலாம். இவை சுவாச பைகள் மூலமே சுவாசிக்கின்றது. அடுத்ததாக ஆவிஸ். இவற்றை பறவைகள் என குறிப்பிடுவோம். உதாரணமாக வாத்து, ஆந்தை, கிளி, நீலப்புல், காகம், தீக்கோழி, எமு, காசோவரி, பென்குயின், கிவி போன்ற பறவைகளை நாங்கள் குறிப்பிடலாம். இவற்றின் இயல்புகளை எடுத்து நோக்கும்போது இவை வழியில் இடம்பெயர்ந்து செல்வதற்காக அருவிக்கோட்டு வடிவம் உடையவையாக காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த இயல்பினை மீன்களில் பார்த்திருக்கிறோம். அவை நீரினை கிழித்து இடம்பெயர்வதற்காக அருவிக்கோட்டு அமைப்பில் காணப்படுகிறது. அதே போன்று பறவைகளும் வலியை கிழித்துக் கொண்டு பறந்து செல்வதற்காக அருவிக்கோட்டு அமைப்பை உடையவையாக காணப்படுகிறது. பறவைகள் அதன் உடலில் அதிகமான இறகுகளால் மூடப்பட்ட தோலை கொண்டு காணப்படும். இடப்பெயர்ச்சிக்காக 4 அவயவங்கள் காணப்படும். அதில் 2 கால்களாகவும் 2 இறக்கைகளாகவும் காணப்படும். இவற்றின் வாயில் பற்கள் காணப்படாது. உணவு முறைக்கேற்ப அதன் அலகு ஒவ்வொரு பறவைக்கும் வித்தியாசப்படலாம். இவற்றின் சுவாச அங்கமாக நாங்கள் நுரையீரலை குறிப்பிடலாம். ஆகவே இவை நுரையீரலின் மூலமே சுவாசிக்கின்றது. இவற்றின் எண்புகள் மிக இலகுவானதாக காணப்படும். காரணம், இவை வழியில் பறப்பதற்காக பாரம் குறைந்தவ பாரம் குறைந்தவையாக காணப்பட வேண்டும். பறவை இனத்தில் எல்லா பறவைகளும் பறந்து செல்வதில்லை. உதாரணமாக தீக்கோழி, ரியா, எமு, காசோவரி, பெண்குயின், கிவி போன்ற பறவைகள் பறக்க இயலாதவை. அடுத்ததாக நாங்கள் மெமாலியாக்கள், அதாவது பாலூட்டிகள் பற்றி நோக்குவோம். இவற்றை இலகுவாக குறிப்பிடுவோமாயின், குட்டி ஈன்று பாலூட்டக்கூடிய அனைத்தும் இந்த மெமலியா கூட்டத்தில் அடங்கும். உதாரணமாக மனிதன், எலி, பூனை, சிம்பன்சி, ஓரங்குட்டான், தேவாங்கு, வௌவால், திமிங்கிலம், டொல்ஃபின், மாடு, மான் போன்ற விலங்குகளை நாங்கள் குறிப்பிடலாம். மெமாலியாக்கள் பின்வரும் இயல்புகளை கொண்டவையாக காணப்படும். இவற்றின் தோல் உரோமங்களால் மூடப்பட்டவையாக காணப்படும். பொதுவாக இவற்றில் முளைச்சுரப்பிகளும் வியர்வை சுரப்பிகளும் காணப்படும். முளைச்சுரப்பிகள் பாலை உற்பத்தி செய்வதற்கும், வியர்வை சுரப்பிகள் வியர்வையை சுரப்பதற்கும் காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மெமாலியாக்களின் இன்னும் ஒரு இயல்பாக செவிச்சோனை விருத்தியடைந்து காணப்படும். இது ஏனைய அங்கி கூட்டத்திலிருந்து மெமாலியாக்களை வேறு பிரித்து அறிவதற்கான ஒரு இயல்பாக காணப்படுகின்றது. சரி மாணவ செல்வங்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் விலங்கு பாகுபாடு பற்றி உற்று நோக்கினோம். இவற்றுள் விலங்கு பாகுபாடு அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விலங்குகளை அறிந்து கொள்வதற்கு, உதாரணம் இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும் கோழி, முட்டைக்காக பயன்படுத்தப்படும் கோழி, மீனினங்கள், பாலிக்காக பயன்படுத்தப்படும் பசு, ஆடு, இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும் ஆடு, அதேபோன்று அலங்கார தாவரங்கள், பூவிற்காக பயன்படுத்தப்படும் தாவரங்கள், மரக்கறி செய்கைக்காக பயன்படுத்தப்படும் தாவரங்கள் போன்றவற்றை இனங்காண்பதற்கு எமக்கு இந்த விலங்கு பாகுபாடு முக்கியமானதொன்றாக காணப்படுகின்றது. அதேபோன்று விலங்குகளை வகை பிரித்து நாங்கள் அவற்றின் கற்கையை மேற்கொள்வதற்கு இந்த விலங்கு பாகுபாடு பெரிதும் உதவுகின்றது. அது மாத்திரமல்லாமல் பொழுதுபோக்கிற்காக இந்த விலங்கு பாகுபாடை நாங்கள் பயன்படுத்தலாம். மாணவர்களே, இந்த கொரோனா விடுமுறையில் உங்களது வீட்டுச் சூழலை சுற்றி காணப்படும் விலங்குகளை நீங்கள் பட்டியல்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்விலங்குகள் இதில் எக்கூட்டத்தை சேர்ந்தவை என அவற்றின் இயல்புகளின் அடிப்படையில் நீங்கள் வகைப்படுத்தக்கூடியவாறு இருக்கின்றதா என நோக்குங்கள். அவ்வாறு வகைப்படுத்தக்கூடியவாறு இருக்குமாயின் நாங்கள் இன்று கற்ற இந்த பாடம் பயனுடையதாக காணப்படும். இது உங்களுக்கு சிறந்த ஒரு பயிற்சியாகவும் காணப்படும். மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை நாங்கள் கற்றவற்றை மீட்டு பார்ப்போம். விலங்குகளை இரண்டு பிரதான பிரிவுக்குள் அடக்கலாம். ஒன்று முள்ளந்தண்டு உடையவை, மற்றொன்று முள்ளந்தண்டு அற்றவை. முள்ளந்தண்டு உடையவற்றை முள்ளந்தண்டுலிகள் எனவும், முள்ளந்தண்டு அற்றவற்றை முள்ளந்தண்டு இலிகள் எனவும் வகை பிரிக்கலாம். முள்ளந்தண்டு இலிகளில் நான்கு கூட்டங்களை நாங்கள் நோக்கலாம். அதில் ஒன்று நிடாரியா, அடுத்ததாக அனலிடா, அதனைத் தொடர்ந்து மொலஸ்கா, அதனைத் தொடர்ந்து ஆத்திரபோடாக்கள் என நாங்கள் வகை பிரித்தோம். நிடாரியாவில் மெதுசா பொலிப்பு என இரண்டு வகை காணப்படுகிறது. நிடாரியாக்குள் அடங்கும் விலங்குகளை நாங்கள் நோக்குவோமாயின் ஐதரா, கடலருமணி, இழுதுமீன் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக அனலிடாக்கள். அனலிடாக்களில் மண்புழு, லீச்சட்டை, நீரிஸ் போன்றவற்றை குறிப்பிடலாம். மொலஸ்கா, எமக்கு தெரிந்த நத்தை, சிப்பி போன்றவற்றை குறிப்பிடலாம். அதனைத் தொடர்ந்து ஆத்திரபோடாக்கள், விலங்கு ராஜ்யத்தில் மிக அதிகமான இனப்பல்வமையை உடையது இந்த ராஜ்யமாகும். இதில் வண்ணத்து பூச்சி, தேனி பூச்சி, கரப்பான் பூச்சி, தேள், மட்டை தேள் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக முள்ளந்தண்டு உளிகள். முள்ளந்தண்டு உளிகளில் மேலும் ஐந்து பிரிவுகள் காணப்படுகிறது. அவற்றில் ஒன்று பிசஸ், இதில் மீன்களை நாங்கள் குறிப்பிடலாம். உதாரணம் திலாப்பியா. அதே போன்று அம்பிபியாக்கள், இவற்றை ஈருடகவாளிகள் எனவும் குறிப்பிடலாம். ஈருடகவாளிகளில் தேரை, எத்தியோபிஸ், தவளை போன்றவற்றை குறிப்பிடலாம். இங்கு தேரை, தவளை இரண்டிற்கும் வேறுபாடு காணப்படுகின்றது, நீங்கள் அவற்றை அவதானித்திருக்க கூடும். அடுத்ததாக ரெப்டிலியா, நகருயிர். உதாரணமாக ஆமை, பாம்பு, பல்லி, பச்சோந்தி, முதலை போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக ஆவேஸ், பறவைகள். இவற்றில் கழுகு, கிளி, குருவி, மைனா, காகம் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக மெமேலியாக்கள். இக்கூட்டத்தினுள்ளே மனிதன், அதாவது நாங்களும் உள்ளடக்கப்படுகின்றோம். இவற்றை குட்டி ஈன்று, பாலூட்டக்கூடிய அங்கிகள் என நாங்கள் குறிப்பிடுவதுண்டு. உங்களுக்கு தெரியுமா, உலகில் மிகப்பெரிய முளையீட்டி இனம் திமிங்கிலமாகும். அதில் நீல திமிங்கிலம் மிகவும் பெரிய முளையூட்டி இனமாகும். தரையில் வாழும் மிகப்பெரிய முளையூட்டி இனம் யானை. இன்றைக்கு 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தரையில் வாழ்ந்த மிகப்பெரிய முளையூட்டி இனம் டைனோசர்கள் ஆகும். பறக்கும் முளையூட்டி இனமாக நாங்கள் வௌவாலை குறிப்பிடலாம். வௌவால் குட்டி ஈன்று, பாலூட்டக்கூடிய ஒரு அங்கி. ஆகவே அதனை நாங்கள் மெமேலியா கூட்டத்தில் அடக்குவோம். ஆகவே பிள்ளைகளா, இன்று நாங்கள் கற்ற இந்த விலங்கு பாகுபாடு எனும் பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். தொடர்ச்சியாக இந்த பாடத்தை உங்கள் வாழ்விலும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்கள் வீட்டு தோட்டம், உங்கள் சுற்றாடல் போன்றவற்றில் காணப்படும் விலங்குகளும் இக்கூட்டத்தில் அடங்கும். ஆகவே அவ்விலங்குகளை நோக்கும்போது இவ்வகைப்பாட்டிற்குள் நோக்கி அறியுங்கள். இப்போது உங்களுக்காக 3 வினாக்களை நான் குறிப்பிடுகின்றேன். அந்த வினாக்களுக்கான விடையை நான் குறிப்பிடும் தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். 0777 3754 02. மற்றொரு தொலைபேசி இலக்கம் 0767 7742154. மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகிறேன், 0773754002, 0677742154 எனும் தொலைபேசி எண்களுக்கு உங்களது விடைகளை அனுப்பி வையுங்கள். முதலாவது கேள்வி: விலங்கு ராஜ்யத்தில் அதிக இனப்பல்வகையை உடைய அங்கி கூட்டம் எது? இரண்டாவது கேள்வி: நிடேரியாக்களை மேலும் இரு வகையாக வகைப்படுத்தலாம், அவை எவை? அவற்றிற்கான உதாரணங்களை குறிப்பிடுக. மூன்றாவது: மெமேலியாக்களின் சிறப்பியல்புகள் மூன்றினை குறிப்பிடுக. ஆகவே மாணவர்களே, இன்று நாங்கள் விலங்கு பாகுபாடு பற்றி உற்று நோக்கினோம். இப்பாடத்தில் நீங்கள் இப்போது தெளிவாக காணப்படுவீர்கள் என நம்புகிறேன். ஆகவே இந்த வாய்ப்பினை அளித்த ஊவ சமூக வானொலிக்கும், இவ்வாய்ப்பினை ஏற்பாடு செய்து தந்த பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் பணிப்பாளர்கள் மற்றும் எனது பாடசாலையின் அதிபர் ஆகிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், ராஜேந்திரன் சுதாகரன்.